SBS தமிழ்.
வணக்கம் சரவணபவன் அவர்களே.
வணக்கம்.
பொதுவாக வந்து மக்கள் சேவைக்கு வர்றவங்க ஒரு பின்னணியோடு வருவாங்க. உங்களை பொறுத்த அளவில் ஊடகத்துலேருந்து நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, எந்த பணி உங்களுக்கு திருப்தியாக இருக்குது? நீங்கள் இப்போவும் ஊடகத்துறையில் இருக்கிறீங்க, பப்ளிஷராக இருக்கிறீங்க, பதிப்பாளராக இருக்கிறீங்க, அரசியலில் ஈடுபட்டுருக்கிறீங்க, எது உங்களுக்கு திருப்தி தருது? அல்லது இந்த ரெண்டு குதிரையில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி அந்த பயணம் சொல்லுங்களேன்.
ரெண்டு பக்கத்துலேயும் திருப்தி இருக்குது. அதாவது போர்க்காலங்களில் தான் இந்த பத்திரிகை தன்னுடைய சேவையை செய்தது மக்களுக்கு. அதே நேரத்தில் நான் வந்து போர்க்காலத்தில் நேரடியாக சேவை செய்யக்கூடிய ஒரு கழகத்தினூடாகவும் சேவை செய்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு அதில் ரெண்டு வாய்ப்பு இருந்தது ரெண்டு இடத்துலையும். அதில் எனக்கு போர்க்காலத்தில் நாங்கள் பத்திரிகையை நடத்தினது, பத்திரிகை மூலம் மக்களுக்கு பல விஷயங்களை கொண்டு சென்றது எல்லாம் ஒரு திருப்திகரமாக இருந்தது. இப்போ நான் நேரடியாக சில விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில். பெரிய வித்தியாசம் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு பல இடங்களுக்கு சென்று ஒன்றை சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மூலம் கிடைக்கின்றது. எனவே அந்த திருப்தி வித்தியாசமானது.
இலங்கையின் தமிழ் ஊடகங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தார். அதாவது தமிழ் ஊடகங்கள் கருப்பு ஊடகங்கள் அப்படின்னு அவர் குறிப்பாக இன்னும் சக்தி டிவியை வந்து குறிப்பிட்டு சொன்னார். இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளருங்கிற வகையில் இந்த ஊடகங்கள் பற்றிய ஒரு பொதுவான எதிர்மறையான பார்வையை பற்றி என்ன பார்க்குறீங்க?
முதல்ல ஊடகங்கள் என்ன தொழிலை செய்கின்றது என்று அரசியல்வாதிகளுக்கு விளங்க வேண்டும். அந்த விளக்கம் சரியாக இருந்தால் அவர்கள் அதை சரியாக கையாளுவார்கள். ஒன்று, ஊடகவியலாளர்கள் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எந்த நேரத்திலும் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். கொடுக்கும் பதில் அவர்கள் எடுப்பதற்கு தடங்கள் இருந்தால் அவர்கள் கேள்விப்பட்டதை வைத்து தங்களுடைய மற்றவர்களிடம் விசாரித்து அந்த செய்தியையோ அல்லது சம்பந்தமானவற்றை எழுதிவிடுவார்கள். நேரடியாக அவர் தொடர்பு கொள்ளுவாராக இருந்தால் பல விடயங்கள் சுமூகமான நிலைக்கு வரும், அவர் என்றில்லை யாராக இருந்தாலும். இது ஒன்று இந்த ஊடகவியலாளருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற பெரிய ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இவர் கருப்பு ஊடகம் என்று சொல்லியது வேறு ஒரு கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை தான் சொல்லியிருக்கின்றார். எந்த ஊடகமாக இருந்தாலும் நாங்கள் நிரூபிக்க வேண்டும் அவர் கேட்கலாம் போட்ட செய்தியை ஆதாரம் இருக்கின்றதா, அதை நீங்கள் போடுங்கள் செய்து காட்டுங்கள் என்று. இவை ஒன்றும் இல்லாமல் ஊடகவியலாளர்கள் அங்கே செய்தியை பரிமாறிவிட்டால் அதற்கு பதிலாக அதை வியாக்கியானம் பண்ணுவது ஆரோக்கியமாக இருக்காது.
அப்படின்னா நீங்கள் சுமந்திரனோடு உடன்படவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா?
நான் ஒரு ஊடகம் நடத்துவோன் என்ற அடிப்படையில் சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகின்றேன்.
இல்லை, இப்போ தமிழ் ஊடகங்கள் வந்து இலங்கையை பொறுத்தளவில் தமிழ் தேசியத்திற்கோ அல்லது தமிழ் அரசியல் தீர்வுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கு ஆதரவாக அல்லது அந்த முன்னெடுப்புக்கு ஒரு ஆதரவு தரும் வகையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்களா?
தேவைப்படும் இடங்களில் சரியானதாக இருக்கும்போது தமிழ் ஊடகங்கள் அதற்குரிய தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டு தான் இருக்கின்றது.
சரி, இன்னும் உங்கள்கிட்ட இன்னொரு தனிப்பட்ட வகையில் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல்வாதி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லையா? பொதுவாக வந்து ஊடகங்கள் நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், ஆனால் நீங்கள் ஊடகத்தை நடத்துகிறீங்க, எப்படி உங்கள் ஊடகம் வந்து நடுநிலைமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும்?
இந்த நடுநிலைமையாக இருக்கின்றபடியால் தான் இங்கு மாத்திரம் நான் பெயரை சொல்லி வைக்க விரும்புகிறேன். சுமந்திரன் அவர்கள் எங்களை பத்திரிகை அடிக்கடி அதை விமர்சித்து கொண்டு இருக்கின்றார். கட்சி சார்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த விமர்சனங்கள் ஏற்படாது. எனவே அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எத்தனையோ இடங்களில் வந்திருக்கின்றது. பத்திரிகையை தூக்கி பிடித்து காட்டி அவர் விமர்சித்திருக்கிறார் பத்திரத்துறையில். பின்னர் மிக அண்மையில் சொல்லியிருக்கின்றார், வேறு ஒரு ஊடகத்தின் பெயரை குறிப்பிட்டு அந்த ஊடகம் வாசித்து எழுதியிருக்கின்றது மற்றவர்கள் செய்யவில்லை என்று. அப்படி அல்ல. எனவே இது இந்த உதாரணங்கள் உங்களுக்கு போதும் பத்திரிகை நடுநிலைமையா இல்லையா என்று சொல்வதற்கு.
இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் உட்பட அவர்களின் கருத்துக்களோடு நீங்கள் ஊடகம் தொடர்பாக உடன்பட வேண்டும் என்ற அவசியமில்லை, நீங்கள் உடன்படவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இல்லை, அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பத்திரிகைகளில் வருகின்றன. சுமந்திரன் அவர்கள் சொல்லும் கருத்து வருகின்றது. ஆனால் அந்த கருத்துக்கள் வரும்போது முன்னர் என்ன சொன்னார் என்பது பற்றியும் ஆசிரியர் போட தவற மாட்டார். அங்கேதான் முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. முன்னர் ஒன்று பின்னர் ஒன்று. மற்றும்படி கருத்துக்கள் யாருடைய கருத்துக்களாக இருந்தாலும் பத்திரிகையில் வரும், அது வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதையும் உதயன் பத்திரிகை போடாமல் விடவில்லை.
ரணில் விக்ரமசிங்கவ வந்து தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிச்சிட்ருக்கு. இப்போ பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த அளவில் தமிழ் மக்களுக்கு பெரிய பலன்கள் நன்மைகள் தரக்கூடியதாக எந்த கொள்கையும் அவர் வந்து கொண்டு வரல, இதுவரை செய்யலை. ஆனால் தொடர்ந்து வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்?
தொடர்ந்து ஆதரிக்கிறோம் என்று யார் சொன்னார்?
ஏன் இப்போ ரணில் விக்ரமசிங்க வந்து முதல்ல இருந்த கட்டமும் சரி, இப்போ விலக அவர் நீக்கப்பட்டு திரும்ப வந்த பிறகும் சரி, தொடர்ந்து டிஎன்ஏ ஆதரிக்கதானே செய்யுது இல்லையா ரணிலை?
முதல்ல நாங்கள் மூன்றில் இரண்டு எங்களுக்கு தேவை, அரசியல் அமைப்பை நாங்கள் எவ்வாறாகினும் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக பிழைகள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமைகளை பெறுவதற்குரிய சாசனத்தை முழுமையாக அடைய வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். இரண்டாவதாக ஒரு கட்டம் வந்தது. அந்த கட்டத்தில் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தது என்பதை விட மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிர்த்து நின்றோம் என்பதுதான் முறையானது. அவர் வந்துவிடக்கூடாது, மஹிந்த ராஜபக்ச வந்தால் தமிழர்களுடைய நிலைமை பாதிக்கப்படும். எனவே இந்த இடத்தில் அங்கே ஜனாதிபதி அவர்கள் நேர்மையற்ற முறையில், சட்டத்துக்கு புறம்பான முறையில் அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை பிரதம மந்திரி ஆக்கினார். எனவே நாங்கள் அதை தொடர விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு மேல் நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை இல்லாமல் பண்ணியிருக்கிறோம். அது ரணில் விக்ரமசிங்காவுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுப்போம் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் அந்த அரசாங்கம் செல்ல வேண்டும், இல்லை என்றால் அன்றே நாங்கள் கலைத்தவுடன் நாங்களும் போயிருக்க வேண்டும், அரசாங்கம் நடக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் அவரை மீண்டும் எங்களுடைய ஆதரவின் மூலம்தான் அவர் பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார், அதில் எந்த விதமான மறுப்புக்கு இடமில்லை. இருந்தும் அவர் சரியான முறையில் ஒன்றை கொண்டு நடத்த தவறுவாராக இருந்தால் பின்னர் கட்சி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தற்போது எந்த குழப்பமும் இல்லாமல் எங்களுடைய நோக்கம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஆக குறைந்தது அவர்கள் அந்த அரசியல் அமைப்பு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர பண்ண வேண்டும். வந்த பின்பு அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கலாம் என்ன நடக்க போன்றது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள். இப்போ நீங்கள் வந்து அரசில் இல்லை, அமைச்சரவையில் இல்லை, ஆனால் அரசுக்கு ஆதரவு தருகின்றீர்கள். அதுக்கு பேசாமல் அரசில் இணைந்து ஒன்றோ இரண்டு அமைச்சர்களாக மாறி ஒரு அபிவிருத்தி ஒரு வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாமே. ஏன்னா அரசியல் சட்ட திருத்தமும் வர்றதில்லை, அரசியல் தீர்வும் வர்றதில்லை, வளர்ச்சிக்கும் நீங்கள் வந்து நேரடியாக பங்களிப்பு இல்லை. ஏன் வெளியில் இருந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்கணும்? அதுக்கு பேசாமல் அரசில் இணைந்து வந்து அமைச்சர்களாகி அபிவிருத்தியாவது கவனிக்கலாமே இல்லையா?
முடிவெடுத்து விட்டோம் ராஜதந்திரம் மூலம் நாங்கள் அடைவதென்று.
எப்படி?
அதாவது முதல்ல நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் செயற்பட்டு பார்த்தோம். பெரும்பான்மை அரசாங்கத்தில் ஒன்றும் பெற முடியவில்லை. ஆயுத போராட்டத்தின் மூலம் ஓரளவுக்கு ஆயுத போராட்டத்துக்கு அஞ்சி வந்தார்கள், செய்வதாக வந்தார்கள். அவர்கள் மற்ற நாடுகளின் துணையோடு எல்லாவற்றையும் மௌனிக பண்ணிவிட்டார்கள். இப்போ நாங்கள் அந்த இரண்டையும் விட்டு ராஜதந்திரத்தின் மூலம் எவ்வாறு ஒன்றை அடையலாம் என்பது அதன் மூலம் போய்கொண்டிருக்கின்றோம்.
நீங்கள் ராஜதந்திரம்னு சொல்கிறீங்க, சரி. இப்போ விடுதலை புலிகளுக்கு பின் 2009ஆம் ஆண்டுக்கு பின் இப்போது சுமார் 10 ஆண்டுகள் டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் பெருவாரியான மக்கள் ஆதரவு தந்திருக்கிறாங்க. நீங்கள் ஏகோபித்த ஒரு பிரதிநிதியாக மாறி நிலைமை அப்படி இருந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்னா எதுவுமே செய்யலையே.
10 ஆண்டுகளில் முதல் 5 ஆண்டுகளை விடுங்கள், ராஜபக்சவின் காலம்
சரி இருக்கட்டும்,
அது எதுவுமே நடக்க முடியாது என்பது உலகம் அறிந்த உண்மை. 15 நாங்கள் எங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஜனாதிபதியையும், அது மாத்திரமல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் யூஎன்பியும் சேர்ந்து இயங்கி அவர்களுடைய எண்ணிக்கையோடு சேர்க்கும்போது 2/3 எங்களுக்கு அமைகின்றது. இதன் மூலம் நாங்கள் சாதிக்கலாம் என்று தான் 15ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த ஆதரவையும் எங்களுடைய முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்.
பெருசாக சாதிக்கலையே எதுவும்
இதுவரைக்கும் இல்லை.
சரி, இப்போ அரசியல் சட்ட திருத்தத்தை எடுங்களேன், அதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையே அதுவே தெரிய மாட்டேங்குது. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற பிற கட்சிகள் வந்து ஓரளவு தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் ஆதரிக்கலை. ஆனால் நீங்கள் வந்து
இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு டெலோ அதை சொல்லியிருக்கின்றது,
ஆதரிக்கலைன்னு,
ஆதரிக்கவில்லை என்று. அது இப்போதான் சொல்லப்பட்டது. முதலில் அவர்கள்
கட்சியின் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க?
தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இப்போது தற்போது கொடுக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு சமஷ்டி வரையறைக்கு வரக்கூடிய அளவு அதில் எல்லாம் ஸ்டியரிங் கமிட்டி மூலம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அதில் என்ன இருக்குன்னு ஆட்கள் கேட்குறாங்களே, அதாவது அரசியல்
முக்கியமாக கேட்குற இந்த காவல்துறை காணி எல்லாமே அடங்கி இருக்கின்றது. இனிமேல் அது அந்த சட்டத்துக்கு வரும்போது தான் அது இருக்குதா இல்லையா என்பது தெரியும். அங்கே வந்ததும் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்கும்போது அவர்கள் அதுக்கு எடுக்க சொல்லுவார்கள் அல்லது அழிக்க சொல்லுவார்கள் இல்லாமல் பண்ணுவார்கள், அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். தற்போது அந்த வரைவு வர வேண்டும்.
வரைவு வர வேண்டும், சரி. இப்ப எதிர்கட்சியை வந்து ஆதரிக்க இல்லை அப்படின்னு ஆதரிக்க போறது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப ஆளுங்கட்சி கூட்டணியிலே எத்தனை பேர் ஆதரிப்பாங்கன்னு கூட தெரியாது. இப்ப டிஎன்ஏல இருக்கிற கட்சிகளே ஆதரிக்காத நிலைமையில எப்படி அந்த அரசியல் சட்ட தீர்வு வந்து ஒரு தீர்வாக அமையும், அது வந்து நடைமுறைக்கு வரும்னு நம்புறீங்க?
டிஎன்ஏயில் இருக்கிற ஒரு கட்சி ஆதரிக்கலைன்னு அறிக்க விட்டுருக்கு. ஆனால் அதே கட்சியில் இருக்கிற குழுக்களின் தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் அவர் இதை பற்றி எதுவும் என்னவும் சொன்னதாக நான் இங்கே வந்துவிட்டேன். நான் அதை காணவில்லை. எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற தேசிய கூட்டமைப்பிலிருந்து முன்னர் அரசியலமைப்பு வரைவு அவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அண்ட் ஸ்டியரிங் கமிட்டி போடும்போது அந்த கமிட்டிக்குள்ள
எனக்கு என்ன புரியலைன்னா, இப்போ அமைச்சராக இருக்கிற ஒரு முஸ்லீம் அமைச்சர் பதவியினே கூட இந்த அரசு வந்து தீர்வை தரும் அல்லது இந்த அரசியல் சட்ட திருத்தம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைன்னு போன வாரம் சொல்கிறார். நீங்கள் டிஎன்ஏ சொல்கிறீங்க இதில் வந்து தீர்வு வரும் அப்படின்னு.
நான் எங்களுடைய நிலைப்பாடு இந்த அரசியலமைப்பு வரைவு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அதன் பின்பு விவாதங்கள் நடக்கும்போது அதுக்கு பின்னர் வேறு என்ன மாதிரியான வேலைகளை யார் யார் செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்து நாங்கள் பார்க்க வேண்டும். தற்போது எதிர்கட்சி சொல்கின்றது நாங்கள் ராஜபக்சே நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்கின்றார். எனவே அங்கே 3-2 இல்லை
இல்லை.
அடுத்ததாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு வர வேண்டும், அது என்னவோ தெரியவில்லை. எனினும் 3-1 நாங்கள் செய்ய முடியாது, எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஆனால் இன்று நாங்கள் அதை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். இவ்வளவு அதாவது புதிதாக 13வது திருத்த சட்டத்துக்கு அப்பால் புதிதாக என்ன என்ன அதில் சேர்க்கப்பட்டுள்ளது என்றது இன்றைக்கு எங்களுக்கும் இன்னமும் தெரியாது, நாங்களும் பார்க்கவில்லை. ஆனால் இல்லை என்றும் சொல்லப்படவில்லை. காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டுத்தான் இருக்கின்றன. இனி வந்த பின்புதான் அதை நீக்குங்கள் அதை வைத்திருங்கள் என்று சொல்வார்களோ தெரியாது.
இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ அரசியல் சட்ட திருத்தத்தை வந்து நாடாளுமன்றத்தில் அவர்கள் முன்வைக்கட்டும், அதுக்கப்புறம் அது தோக்குதா ஜெயிக்குதாங்கிறத பிறகு பார்த்துக்கலாம் அப்படியா?
இல்லை, அந்த அரசியல் திருத்த அரசியல் அமைப்பில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு முழுமையாக தெரியும்?
அப்போ தெரியாமல் எல்லோரும் எப்படி டிஎன்ஏ வந்து
தெரியாமல் என்னதுக்கு எல்லோரும் சத்தம் போட்டு கொண்டிருப்பான்? வரைவு விரட்டுக்கம், முழுமையான வரைவு விரட்டுக்கம். அறகுறையாக பார்த்தது வேறே, ஸ்டியரிங் கமிட்டியில் கமிட்டி போடப்பட்டது, அந்த கமிட்டியில் நானும் இருந்தேன், ஃபினான்ஸுக்கு நாங்களும் அனுப்பியிருக்கின்றோம், என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டு அனுப்பியிருக்கின்றோம். இனி அது ஏற்கப்பட்டு அது ஒரு விரைவாக வந்து எது ஏற்கப்பட்டது எது ஏற்கப்படவில்லை என்று தெரிய வேண்டும் தானே. அதற்கு முன்பு இப்படி இருந்து நாங்கள் குழப்ப நோக்கத்துடன் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருந்தால் என்றைக்குமே நிறைவேற போகிறே இல்லை, 70 வருடமாக நிறைவேற இல்லை. இப்போ கடைசியாக வந்து கொண்டிருக்கிறத ஏதோ ஒரு வழி பண்ணி நாங்கள் அதை எங்களுடைய முயற்சிகளை எடுக்க வேண்டுமே ஒழிய டெலோ எடுத்த முடிவு நான் சொல்லுவேன் அது சாதகமாக இருக்க முடியாது. அவர்கள் எதை அடிப்படையாக வைத்து முழு முடிவு எடுத்தார்களோ அதுவும் தெரியாது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil